வணக்கம் சண்முகப்பிரியன், செல்வநாதன், ராஜலட்சுமி, யூசுப். இப்ப இந்தியாவில் வந்து சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 500 ரூபாயும் 1000 ரூபாய் நோட்டும் வந்து செல்லாது அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சு புதிய நோட்டுகளை அறிமுகம் செய்த ஒரு நடவடிக்கை தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன சொல்லுங்களேன், யூசுப் நீங்க சொல்லுங்க.
இதை அறிமுகப்படுத்தினதுக்கு தடாலடின்னு சொல்லுவாங்க. திடீர்னு எல்லாருக்கும் ஒரு ஓவர் நைட்டா சொன்னது வந்து கள்ள நோட்டை குறைக்கணும், அப்புறம் பாகிஸ்தான்ல இதை பிரிண்ட் பண்றாங்க அதை தடுக்கணுங்கிறதுக்காக சொன்னாங்க. அது ஒரு நல்ல நோக்கம்னா கூட அதை நடைமுறைப்படுத்தினதுல வந்து நிறைய பல தவறுகள், அதனால பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, இன்னும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. முக்கியமா ஏழை மக்கள் மிக அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது அவங்க முன்கூட்டியே யோசிச்சு அதை தவிர்க்க வேண்டிய இதெல்லாம் செஞ்சிருக்கலாம்.
ராஜலட்சுமி, உங்களுக்கு என்ன பண்ணுது?
நானும் அதுதான் சொல்வேன். ஏன்னா இது படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 500-1000 ரூபாய் நோட் வந்து திடீர்னு அறிவிச்சதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு என்னன்னா, எல்லார் கையிலுமே இப்ப 500-1000 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. 100, 50ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால மக்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப திடீர்னு வந்து அவங்க வந்து செல்லாது அப்படின்னு சொன்னதுனால.
செல்வநாதன், இப்ப பொருளாதார நிபுணர்ங்கிற பார்வையில இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எப்படி நீங்க பாக்குறீங்க?
குறுகிய கால நோக்கில பார்த்தால் நிச்சயமாக சாதாரண மக்களுக்கு இது ஒரு பெருத்த தலையடியை கொடுத்த விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் இது முதலே சொல்லி செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் கள்ள கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு திடீரெனத்தான் நடைமுறைகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த வகையில் இது தவிர்க்க முடியாத ஒன்று. இருந்தாலும் மக்கள் நிச்சயமாக குறுகிய கால கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது தவிர்க்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. தூர நோக்கில் பார்க்கும் பொழுது இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டமாகத்தான் நான் கருதுகின்றேன்.
இப்ப இது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டா கூட, இதை வந்து நடைமுறைப்படுத்தின விதம் சரியில்லை அப்படின்னு பரவலாக சொல்லப்படுது. இப்போ ஒரு சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு சாமானிய மக்களை வந்து கொண்டு நிறுத்திட்டது மோடி அரசு அப்படின்னு சொல்றாங்க. சண்முக பிரியன், உங்க பார்வை எப்படி இருக்கு?
ஏபிஜே அப்துல் கலாம் கண்ட கனவு 2020ல் இந்தியாவை வளரசாக்குவோன்னு, அதை நோக்கி நம்ம போறதை தடுக்கிறதே வந்து இந்த கருப்பு பணமும் ஊழலுங்கிறாங்கிறது யாருக்குமே வந்து ஒரு தவறான ஒரு இது கிடையாது. எல்லாருமே ஒத்துப்பாங்க இதுதான் வந்து காரணம் அப்படிங்கறத. இந்த கருப்பு பணத்தையும் ஊழலையும் ஒழிச்சாதான் இந்தியாவை வந்து வளரசாக்க முடியும். அந்த தைரியமா கொண்டுட்டு வந்த பிரதமர் மோடி, அவருக்கு வந்து மக்களோட ஆதரவு இதுல கண்டிப்பா இருக்குது. எல்லாருமே வந்து சொல்றாங்க நாங்க கஷ்டப்பட்டோம், ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே தவிர யாரும் வந்து பிரதமருக்கு எதிர்த்தா பேசல இதுல.
இதுல அவர் சொல்றது இதுல மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்றது வந்து ஒரு அது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நிலைமையிலிருந்து சொல்றாங்கன்னு
சாமானிய மக்கள் கிட்டதான் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பணக்காரர்கள் கிட்டயோ அரசியல்வாதிகள் கிட்டயோ கேட்கல, ஏழை மக்கள் கிட்டயே தான்
கேட்டிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்றேன், இது எப்படி எப்படி இருக்குன்னா, ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கிறாரு, அவருக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு கையும் காலையும் எடுத்து விட்டுட்டு சரி வெட்டி விட்டுட்டு சரி நீ உன் இஷ்டம்பா நீ போய் பண்ணிக்க வேற வழி கிடையாதுங்கிற மாதிரி. இதுல வந்து நோக்கத்துல பத்தி எந்த விதமான குறையும் கிடையாது. அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, அது எவ்வளவு கஷ்டத்தை உருவாக்கி இருக்குதுன்னு தான்.
நீங்க டைம் கொடுத்து ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா அங்க வந்து 1008 குளறுபுலிகள் நடக்கும். இதுல சொல்றாங்க 2 நாள் கொடுத்துருக்கலாம், 3 நாள் கொடுத்துருக்கலாம்னு, யாரு
அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். இது வந்து டைம் கொடுக்க முடியாது, ஆனால் இதை நடைமுறைப்படுத்தும் போது அதனால பின்னாடி வர விளைவுகள் என்னன்னு நல்லா யோசித்து செஞ்சிருக்கணும்.
இப்ப வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாம் ஓகே, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலாம், ரயில்வே ஸ்டேஷன், ஆனா முக்கியமான இதே வந்து சாப்பாடு. காய்கறி வாங்குற இடத்துல போய் 500 ரூபாய் கொடுக்க முடியுமா? சேஞ்ச் கொடுப்பாங்களா?
எல்லாருமே வந்து 500-1000 ரூபாய் மட்டும்தான் வச்சிருந்தாங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. இது வந்து தானே சொல்றேன், இது வந்து தேவையில்லாம கிளப்பி விட்டது. எவ்வளவு பேர்
தேவையில்லாம யாரும் கிளப்பணும் அவசியம் கிடையாது.
லேபரா நீங்க பாருங்க, அதாவது ஆட்டோ டிரைவர் விடுங்க, ஆட்டோ டிரைவர் கிட்ட சில சேஞ்சஸ் இருக்கும், அவங்க இது பண்றாங்க பிடிக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி விடுங்க, இன்னைக்கு வேலை செஞ்சா இன்னைக்கு காசு, அதுக்கான சாப்பாடுன்னு ஒன்னு இருக்கு இல்லீங்களா? அத வந்து
மேடம் அதுக்கான ஒரு விஷயம் நீங்க வந்து இல்ல, நீங்க வந்து எப்படி எவ்வளவு தூரம் பிராக்டிக்கலா நீங்க பேசுறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு சம்பாதிச்சு இன்னைக்கு சாப்பிடுறவங்க யாருக்கிட்ட வந்து 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு வாங்கல மேடம், தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ.
தமிழ்நாட்டுல பல்லாயிரக்கணக்கான மீதி நான் சொல்றேன்
பாருங்க, 1000-1500 ரூபாய் வாங்குறத நான் சொல்லீங்க, காய்கறி வாங்க போற இடத்துல
நீங்க 1000 ரூபாய் ஒரு 200-300 ரூபாய் வாங்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? அவங்க யாருமே கஷ்டம் சொல்லவே இல்லையே.
யாரும் கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கொண்டு இருக்க போறது இல்ல, அதை போய் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. தமிழ்நாட்டிலே சொல்ல போனா ஆயிரக்கணக்கான பீடி தொழிலாளிகள், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிறது 300 ரூபாய். இன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அந்த ஃபேக்டரி நடத்துறவர்த்த காசு கிடையாது. ஏன்னா அவருக்கு காசு எடுக்க முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, நான் 50 வருஷமா ஒர்க் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதுதான் இந்த முதல் தடவை இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்றது அப்படின்னு, இந்த மாதிரி பணத்தை கஷ்டப்படுறாங்க.
குறுகிய நோக்கில பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரச்சனை, அவர்கள் சொல்லுகின்ற பிரச்சனைகள். நீங்கள் உண்மையில அரசாங்கம் இதை சரியாக மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும்.
அதேதான் நடைமுறைப்படுத்தினதுல கூட கிட்டத்தட்ட 20 தடவை அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு, ரிசர்வ் பேங்க் சொல்றது, பிரைம் மினிஸ்டர் சொல்றது, இன்னொரு மினிஸ்டர் வேற என்ன சொல்லிக்கிட்டு.
இல்ல இல்ல, அதுதான் சொல்ற, இது வந்து மக்களுக்கு வந்து எது வசதியா இருக்குங்கிறதுனாலதான் ரூல்ஸ் மாத்தினாங்களே தவிர, இதுல இருந்து அவங்க எடுத்து வந்த திட்டத்துல இருந்து பின்னாடி பின்னோக்கி போறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை.
இல்ல பின்னோக்கின்னு யாரும் சொல்லல, இதெல்லாம்
எனக்கு ஒரு டவுட் இல்ல. இத இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்க வந்து பிளாக் மணியை வந்து எடுத்துடலாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க?
கிட்டத்தட்ட 18 trillion பணப்புழக்கம் இந்தியாவில் இருக்கிறதாக கணக்கிடப்பட்டிருக்கு. இதுல 3 லட்சம் கோடி கருப்பு பணம், அதாவது ஏறத்தாழ 16% கருப்பு பணம் இருப்பதாகவும் கணக்கிடப்பட்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக பெரிய தொகை, நாங்கள் நினைப்பது போல சிறிய தொகை அல்ல. இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு, அதாவது இந்திய அரசுக்கு எதிராக இன்னொரு அரசு நடைமுறையில் இருப்பதாகத்தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக இந்த ஊழலும் கருப்பு பணமும்
செல்வநாதன், இதுல ஒரு கேள்வி எப்படின்னா, இப்ப 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் நோட்டை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2000 ரூபாய் நோட்டு ஏற்கனவே கள்ள நோட்டாக வந்திருக்கு வெளியில பாருங்க. ஆமா,
இது கள்ள நோட்டு, நான் கூட தான் நோட்டை காட்டுவேன். இது வந்து வீம்புக்கு வந்து சோசியல் மீடியால போடுறதுக்காகவும் பேப்பர்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கும் ஒரு சிலர் பண்ற வேலைகள் இது. ஆதரிச்சு பேசுறமே தவிர ஒரு பிரதமர் கொண்டு வர ஒரு நல்ல திட்டத்தை வந்து நம்ம யாருமே வந்து ஏத்துக்கிறது இல்ல.
இங்க வந்து இவங்க நடைமுறைப்படுத்துறதுல இது என்ன கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம். இது வந்து இந்தியா இஸ் நாட் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, சும்மா வந்தோம் சொன்னோம் செஞ்சேன்னு.
இல்ல இல்ல, இந்தியா வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி கிடையாது. இந்தியாவோட மக்கள் தொகைக்கும் இந்தியாவில நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும்
அது நார்மலா நம்ம செஞ்சுக்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். எதை எடுத்தாலும் ஒரு மக்கள் தொகைன்னு சொல்லிக்கலாம், கிடையாதுங்க. இல்ல இல்ல இல்ல,
கிடையாதுங்க, எக்ஸ்கியூஸ் கிடையாது. நீங்க அதான் சொல்ல வரேன்
சண்முகப்பிரியன். இப்ப பெங்களூர்ல வந்து இப்ப முந்தா நாள் நியூஸ் வாசித்திருப்பீங்க இல்லையா, பெங்களூர் நடந்த வருமான வரி சோதனையில 152 கோடி ரூபாய் வந்து பிடிபட்டிருக்கு. எல்லாமே வந்து புதிய பணம், கருப்பு பணம். இவ்வளவு நாளுக்குள்ளேயே அவ்வளவு கருப்பு பணம் வந்து பதுக்க முடியும்னா இது வந்து இந்த நடவடிக்கை என்ன சாதிக்க முடியும்?
அதுதான் நான் சொல்ல வரேன் சார். இது வந்து கருப்பு பணம் கவர்மெண்ட்ல இருந்து சொன்னாங்களா சார்? கவர்மெண்ட்ல இருந்து யாருமே சொல்லல. இது வந்து எல்லாமே வந்து எதிர்கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லிதான் வந்து மக்களை வந்து திசை திருப்பறதுக்கான வழிதான் இது. இது வந்து முழுசா வந்து கவர்மெண்ட் ஆராய்ஞ்சு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குது, எவ்வளவு கருப்பு பணம் இருந்தது, இல்ல இதோ பேங்க்ல இருந்து டிரான்ஸாக்ட் பண்ண காசா எதுவுமே தெரியாம ஃபர்ஸ்ட் வந்த நியூஸ பாத்துட்டு நம்ம எதுவுமே நம்ப முடியாது சார்.
எனக்கு வந்து என்னன்னா, காசு அவ்வளவு பிடிக்கிறாங்க இன்கம் டாக்ஸ்ல அப்படின்னு நீங்க வந்து சொல்றாரு இல்லையா, ஆனா யார்கிட்ட இப்ப வந்து பணமா இருக்கு? எல்லாமே ரியல் எஸ்டேட்லயும் கோல்ட்லயும் அப்படிதானே வச்சிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் வந்து வந்துடப்போகுது அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி.
இங்க பாருங்க, இது வந்து எவ்வளவு பணம் வெளியே வரப்போகுதுன்னா, அவங்களோட திட்டம் இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தது காரணமே கருப்பு பணம் ஒழிக்கிறதுக்கு. எல்லாருமே வந்து டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அக்கௌண்ட்ல எல்லாரும் டெபாசிட் பண்ணணும். நீங்க வந்து கணக்கு அக்கௌண்ட்ல போடுற ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு இருக்கும். இது வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் வந்து இந்த திட்டமே கொண்டு வர.
சரி, பிஜேபி ஆட்சிக்கு வர முன்னாடி கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு வெளிநாட்டு வங்கிகள்ல பதுக்கி வச்சிருக்க பணங்களை எல்லாம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதை பற்றி எடுத்து கொண்டு வரது துப்பு இல்ல, புதுசாக என்ன நோட் அறிமுகம்?
இல்ல 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 சார், 2.5 வருஷத்துல இவ்வளவு நாள் இதே வார்த்தைய பேசிட்டு இருந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு இதை ஆரம்பிச்சவனா ஆடி
போயிட்டு இல்ல. லோவர் கிளாஸ் பீப்புள் தான் எப்பவுமே அடிபடுறது. என்ன சேஞ்சஸ் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறதோ, அந்த கவர்மெண்ட் என்ன சேஞ்சஸ் கொடுத்தாலும் அடி வாங்குறது வந்து அப்பர் கிளாஸ் பீப்புள் கிடையவே கிடையாது.
10,000 கோடி 20,000 கோடி கருப்பு பணம் வச்சிருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்றீங்களா? அப்போ
இதுல வந்து பாமர மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு. இன்னொன்னு, இந்த லோ லெவல் பிசினஸ், லோ லெவல் பிசினஸ் எல்லாம் இந்த கேஷ் பேஸ்டு பிசினஸ்,
இந்த மாதிரி வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் பேன் பண்றது வந்து ஏற்கனவே 1978 பாத்தீங்கன்னா 50 ரூபாய் 100 ரூபாய் நோட்டை வந்து பேன் பண்ணிருக்காங்க. செல்லாதுன்னு. அப்ப வந்து அந்த 550 ரூபா 100 ரூபா நோட் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3% ஆஃப் த பீப்புள் தான், நிறைய பேர் எல்லாம் வைக்கல. ஆனா இப்ப வச்சிருக்க 500 ரூபா 1000 ரூபா நோட் எல்லாம் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 83% மக்கள் வந்துட்டு புழங்கிட்டு இருக்காங்க. திடு திப்புக்கள் கொண்டு வந்து 500 ரூபாவும் செல்லாத 1000 ரூபா செல்லாதுன்னா ஒரு பால் காரனுக்கு கொடுக்க வேண்டிய காசு 2400 ரூபா ஒரு லிட்டர் பர் டே வாங்குற ஒவ்வொரு வீட்லயும் 2400 ரூபா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளுமே அவங்க கியூல போய் நிக்கிறாங்க பேங்க்ல ஒரு 2000 ரூபா வாங்குறதுக்கு. இப்ப ஒரு 4000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். இந்தியாவில் 500 ரூபாய் 1000 ரூபாய் மாற்றப்பட்ட பின் எழுந்திருக்கும் நிலை குறித்த ஒரு விவாத நிகழ்ச்சி. இப்ப 500 ரூபாய் செல்லாது 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டு புதிய நோட்டை வந்து அறிமுகம் செய்யறாங்க, சரி. ஆனா வந்து இப்ப கருப்பு பணம் அல்லது பணம் வந்து பதுக்கப்படுது அப்படிங்கறதுக்காக அதை தடுக்கணும் அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிற அரசு வந்து 2000 ரூபாய் நோட்டை வந்து அறிமுகம் செய்யுது. அப்ப வந்து பதுக்கிறது வந்து ரொம்ப எளிதா போகிற மாதிரி இல்ல, சுலபமா இருக்காதா?
இப்ப இது ஒரு நல்ல திட்டம். திருடரா பார்த்து திருந்தாத வரையில நீங்கள் திருட்டி ஒழிக்க முடியாது. ஆனபடியால் சில சட்ட சில நடவடிக்கைகள் சில மக்களை பாதித்தாலும் கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். நீங்க சொன்னீங்க இவ்வளவு காசு பிடிபட்டிருக்கு புது காசு இல்லையென்னு சொல்லி, அது தவிர்க்க முடியாது. என்னன்னு சொன்னால் இந்த இது கொஞ்சம் லீக் பண்ணி தான் இருக்கும். இப்ப நாங்க சொல்லலாம் 100% ப்ரூஃபா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸோ அல்லது ரிசர்வ் பேங்கோ செய்திருக்கும் சொல்லி, அதுக்குள்ளேயும் ஊழல் நிறைந்த ஆக்களை இத்தனை பேர் இருக்கிறாங்க. சோ அது அது தவிர்க்க முடியாத விஷயங்கள். ஆனா நாங்கள் பார்க்க வேண்டியது இந்தியாவின் பொருளாதாரத்தை பொறுத்தளவில், மக்களுடைய சுயீட்சத்தை பொறுத்தளவில் இந்த திட்டம் நன்மை பயக்குமா இல்லையா. சின்ன உடையத்தை எடுப்போம். வீட்டு விலைகளை பற்றி பாருங்கள். வீட்டு விலைகள் நிச்சயமாக வீழ்ச்சி அடைகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. கள்ளப்பணத்தை தான் கூடின அளவு இந்த வீடுகள் வாங்குவது அப்படியான விடயங்களில் ஈடுபடுத்தி இருந்தார்கள். எனவே இனி அதை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருப்பதால் நிச்சயமாக அந்த வீடுகளின் விலை குறைய துவங்கும். எனவே மற்ற மக்களும் வீடு வாங்குவதற்குரிய சந்தர்ப்பம் வரும்.
இ காமர்ஸ் அதாவது இந்தியா பொறுத்தளவுல 78% பண பரிமாற்றம் வந்து நேரடியாக நடத்தப்படுது, வங்கிகள் வழியாக இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நாட்டை வந்து ஒரே இரவிலேயே வந்து இ காமர்ஸ் வழியாக தான் இனி எல்லாமே பண்ண முடியுங்கிற மாதிரி கொண்டு வர்றது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க?
குறுங்கு காலத்தில் சாத்தியப்படுறது கஷ்டமாக இருக்கும். பண மதிப்பிறக்கம் செய்த இன்னொரு நோக்கம், தற்சமயம் இந்தியா கேஷ் எக்கனமியா தான் இருக்கின்றது, அதை கேஷ்லெஸ் எக்கனமியாக மாற்றுவதும் இந்த இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கம்.
இ காமர்ஸ் வர்றது வந்து ஒரு டெவலப்மெண்டல் ஆக்ட் இல்லையா? அதுக்கும் பண புழக்கத்துக்கும் சம்பந்தமே இல்ல. சொல்ல போனா பண புழக்கம் அதிகமா இருந்தா இ காமர்ஸும் அதிகமாகும்.
இல்லங்க, பண புழக்கம் இல்லங்க, அவர் சொல்றது இ காமர்ஸ்னா பேங்க் அக்கவுண்ட்ல எல்லாரும் வந்து கார்டு மூலமா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும் போது எல்லாமே ஒயிட் ஆகுது. அங்க பிளாக் மணிக்கு வேலையே கிடையாது.
ஒண்ணும்
இல்ல, ஒரு கிராமத்துல இருக்க பேங்க்ல வந்து போய் ஒரு கிராம மக்கள் போய் ஒரு வார்த்தை கேட்டா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேங்க்காரங்க பாதி ஆயிடுறாங்க. அவங்க பல கேள்வி கேக்குறாங்க. அந்த பேங்க்கார மண்டி பிடிச்சுட்டு ஓடுற ரேஞ்சில தான் உட்காந்துருக்காரு. இல்லீங்க, இது இப்படிதான் கவர்மெண்ட் சொல்லி இருக்குது, இது நீங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், நீங்க ப்ரூஃப் கொடுங்கன்னா.
இல்ல, நீங்க இதே மாதிரி பேசிட்டே இருந்தா இது வந்து நான் மக்களுக்கு எப்ப புரிய வைக்கிறோம் புரிய வைக்கிறோம்னா, நீங்க இத்தனை நாள்ல பண்ணல, இதுக்கு மேலேயும் அப்புறம் என்னைக்குதான் வந்து ஒரு திட்டத்தை எடுத்துரும். மக்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம்னா அதுக்காக தான் இருக்கிறாங்க. இதே வந்து பேங்க் ஊழியர்ஸ் எல்லாரும் 9 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படியாவது ஒரு திட்டம் வந்தாதான் மக்களுக்கு வந்து அது நன்மை பயக்கும்.
இந்த மாதிரி இப்ப இந்த இந்த நாட்டிலே கூட எடுத்துக்கலாம், ஒரு புதுசா அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதுக்கு ஒரு 3-6 மாசத்துக்கு முன்னாடியே அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி இப்படின்னு வந்துட்டு கடைசியில ஒரு 6 மாசம் டைம் கொடுத்துதான் இந்த தேதியில இருந்து இது ஆரம்பம் ஆகுது அப்படின்ட்டு.
நடக்கூடிய விஷயம் இல்ல, குறைஞ்சது ஒரு 4-5 வருஷமா எடுக்கும்
இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், அதை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு இந்த மாதிரி செஞ்சாதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரும்.
நிறைவாக நிறைவாக ஒவ்வொருத்தர் உங்க கருத்து சொல்லுங்க யூசுப்.
இதோட நோக்கம் சரி நல்லதுதான் என்றாலும் இதை நடைமுறைப்படுத்தினால நிறைய பேர் பாதிச்சிருக்கிறாங்க. அது இனிமேலாவது இது இன்னைக்கு நாளைக்கு முடிய போற விஷயம் இல்லை. ஏழைப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு கன்வீனியன்ட் பண்ண முடியுமா நல்லா இருக்கும்.
சரி செல்வநாதன்,
கீழ்த்தர மட்ட மக்களுக்கு சரியான அறிவுரைகள் போகவில்லை. இருந்தாலும் எல்லோரும், அதாவது இந்தியர்கள் எல்லோருக்கும் பொதுவாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகிற சந்தர்ப்பம் இருக்கின்றது, அதை விட பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் இந்த திட்டத்தால் இருக்கின்றது. எனவே நீண்ட கால நோக்கில் பார்க்கும் பொழுது நான் நினைக்கின்றேன், இது கூடிய அளவு குறுகிய காலத்தில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணினாலும், நீண்ட காலத்தில் இந்திய அரசு சரியான முறையில் மக்களுக்கு இதுகளை தெளிவுபடுத்தினால் நல்ல ஒரு திட்டமாக மாற்றமடையும்.
சண்முகப்பிரியன்,
இது வந்து மக்களுக்கான திட்டம், டெம்பரவரியா இது வந்து பேச எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து இது மக்களுக்கான திட்டம், மக்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய ஒரு திட்டம்.
ராஜலட்சுமி,
திட்டத்தை படி நான் 100% ஏத்துக்கிறேன், எந்த ஒரு இதுவும் இல்ல. ஆனா இந்த திட்டத்தினால கருப்பு மணி ஓரளவுக்கு குறையுமா, அட்லீஸ்ட் 80% குறையுமா, இல்ல பதுக்க வச்ச காசு எல்லாம் வெளியே வருமா? பதுக்க வச்சது வந்து நிலமாவோ இதுவாவோ கோல்டாவோ இருக்கிறதெல்லாம் டேக்கன் பேக் ஆகுமா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. பட் இந்த திட்டம் வந்து அடுத்தட்ட மக்கள் வரையும் சாட்டிஸ்ஃபை ஆகணுங்கிறது என்னோட விருப்பம் சார். ரீசார்ஜ்னா வெல் அண்ட் குட் சார்.
மிக்க நன்றி யூசுப், செல்வநாதன், சண்முகப்பிரியன், ராஜலட்சுமி.
நன்றி.